உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடையநல்லூர்ல தான் முதல்ல இந்த டெங்கு ஃபீவர் ஆரம்பிச்சது. சாதாரண காய்ச்சல் வந்தாலே வந்து ஒரே பயமா இருக்குது, எங்க டெங்குவா இருக்குமோ அப்படின்ட்டு. இப்ப திருநெல்வேலிக்கு அடுத்ததா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இது வேகமாக பரவிட்டு வருது. டெங்கு ஃபீவர் பார்த்தீங்கன்னா டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர் அப்படின்ட்டு தான் பேரு. 1950களில் பிலிப்பைன்ஸ் அண்ட் தாய்லாண்ட்ல இது வந்து ஒரு அவுட் பிரேக் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெல்ல அது இங்க பரவிட்டு இருக்குது. இப்ப டெங்கு ஃபீவர் அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கோவை சுந்தராபுரத்தின் ஐஸ்வர்யா மெடிக்கல் சென்டரின் மருத்துவர் டாக்டர் பார்வதி சுலோச்சனா நீலகண்டன் அவர்கள். இப்ப நம்ம சந்தேகங்களை அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
நம்மள வந்து அச்சுறுத்திட்டு இருக்கிற நோய்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல டெங்கு அதுதான் முதல் இடத்த பிடிச்சிட்டு இருக்குது. இந்த பயமுறுத்திட்டு இருக்கிற இந்த டெங்கு ஃபீவரோட சிம்டம்ஸ் என்னென்ன, சாதாரண காய்ச்சல்ல இருந்து இந்த டெங்கு வந்து எப்படி மாறுபடுது எல்லாம் சொல்லுங்களேன்.
டெங்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடியது டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர்னு இப்போ நீங்க சொன்னீங்க. டெங்கு எடுத்த உடனே டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லை. டெங்கு ஃபீவர்ங்கிறது அது மூணு வகைப்படும். டெங்கு கிளாசிக்கல் டெங்கு ஃபீவர், டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர் அதாவது ஷாக் இல்லாம, ஹெமராஜிக் ஃபீவர்லேயே ஷாக் அபாயகரமான கட்டத்திற்கு பேஷண்ட் தள்ளப்படுவது, அது இல்லாமல் டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர் வித் ஷாக் அபாயகரமான கட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமை, அது மூன்று வகைப்படும். அது இந்த டெங்கு ஃபீவர் அப்படிங்கிறது மனிதனை தாக்கக்கூடிய ஆர்போ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்னால பரவக்கூடிய ஃபீவர். சாதாரண ஒரு ஜலதோஷம் காய்ச்சல் அதுக்கு அந்த மாதிரி சமயங்களில் வரக்கூடிய சிம்டம்ஸ் அதே தான் இருக்கும்.
அதாவது நீங்க இதுல மூணு வகை சொன்னீங்க ஷாக்குக்கு போகக்கூடியது அப்படின்ட்டு, அதுவே ஷாக்கிங் நியூஸா தான் இருக்குது. டெங்கு வந்து அப்படி அபாயகரமான ஒரு காய்ச்சல் வகையை சேர்ந்ததா? அப்புறம் டெங்கு ஃபீவர், சிவியர் டெங்கு ரெண்டு வகையும் இருக்குது, நீங்க மூணு சொன்னீங்க, அதை தெளிவுபடுத்துங்களேன்.
இந்த டெங்கு ஃபீவர்ங்கிறது முதல்ல எதனால பரவுது அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கணும். இது வந்து ஆர்த்ரோபாட் போன் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லும். இது ஒரு பூச்சிகள்னால பரவக்கூடியது. பூச்சினா ஆர்த்ரோபாட் கொசு, கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இது கொசுவினால பரவக்கூடியது. இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொன்னா, ஒரு இன்ஃபெக்டான ஒரு மனுஷன், அதாவது எப்ப ஒரு மனுஷனை வந்து அந்த கொசு கடிக்குதோ அந்த நோய் தாக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள நாள்ல இருந்து 5 நாட்களுக்குள்ள வைரமிக் ஸ்டேஜ்ல அந்த மனிதனுடைய ரத்தத்துல வந்து இந்த வைரஸ் நிறைய அடர்த்தியாக காணப்படும். இந்த மனிதனை கடிக்கக்கூடிய ஈடிஸ் ஈஜிப்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொசு. இது வந்து டே டைம் பைட்டர். இந்த கொசு வந்து சாதாரணமா மனிதனை வந்து பகல் நேரங்களில் தான் கடிக்கும். பகல் நேரங்கள்லயே கடிச்சு அந்த வைரமிக் ஸ்டேஜ் அந்த கரெக்டான டைம்ல அது வந்து இன்ஃபெக்டான ஒரு மனிதனை கடிக்கும் போது அந்த கடிச்ச கொசு வந்து அது அந்த வைரஸ் நிறைஞ்ச ரத்தத்தை வந்து உறிஞ்சது இல்லையா, அந்த இன்ஃபெக்டான கொசு அது காலம் பூரா அதோட லைஃப் டைம் ஃபுல்லாவே இன்ஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த இன்ஃபெக்டட் மனிதனை கடித்த இந்த கொசு மற்ற மனிதர்களை கடிக்கும் போது அந்த வைரஸ் வந்து அந்த மற்ற மனிதர்களை தாக்குகிறது. இப்படிதான் மேன் மஸ்கிட்டோ மேன் இந்த வகை மூலம் தான் இந்த டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது பரவப்படுகிறது.
அதாவது இது பெரிய டொமஸ்டிக் வகையை சேர்ந்தது. ஒரு 400 மீட்டருக்கு மேல இந்த கொசுவால பறக்க முடியாது. அப்புறம் எப்படிதான் இது அங்கிருந்து இங்க வந்ததுன்னு யோசனை பண்ணும்போது, இப்ப நீங்க அழகா சொன்னீங்க, தாக்கப்பட்ட ஒரு மனிதன் அதாவது இந்த கொசுவினால் கடிப்பட்ட ஒரு மனிதன் இருந்து வைரஸை எடுத்துக்கொண்ட கொசு வந்து இன்னொரு மனிதனை வந்து பைட் பண்ணும்போது அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் பரவுது அப்படின்ட்டு அருமையா சொன்னீங்க. இதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆறாங்க, வயசு வித்தியாசம் இல்லாம, அதாவது குழந்தைகள், பெரியவங்க, ஏற்கனவே வந்து நோயினால் தாக்கப்பட்டவர்கள், யார் வந்து வல்னரபிள்?
இந்த கொசு வந்து டெங்கு ஃபீவர் முதல்ல எப்படி பரவுதுன்னு கேட்டீங்க, பெரி டொமஸ்டிக் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கொசு அங்கே கடைநல்லூர்ல இருக்கிற கொசு பறந்து கோயம்புத்தூருக்கு வந்து கடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய இந்த மக்கட்தொகை அதிகரிப்பு அதனாலேயும் நகர்மயமாயிக்கிட்டே வருது. இடங்கள் எல்லாம் புதுசு புதுசா எல்லாமே இடங்கள் எல்லாம் உண்டாயிட்டு வருது அதனாலேயும். அப்புறம் நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட் சரியான சுகாதாரமின்மை அதனாலேயும் பரவுது இது. அப்புறம் டிராவல், இப்ப மனுஷன் அங்கிருந்து பாதிக்கப்பட்ட ஒரு இன்ஃபெக்டட் மேன் வேற ஊர்ல இருந்து அங்கிருந்து வரக்கூடிய மனிதன் டிராவல் பண்ணி வியாபார நிமித்தமாகவோ இல்ல இந்த படிப்பு மற்ற பல்வேறு காரணங்களால ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயரக்கூடும். அந்த சமயங்கள ஒரு இன்ஃபெக்டட் மேன் வரும்போது அது இந்த மற்ற இடங்களில் உள்ள ஒரு இடிசி ஜிப்டைன்னு சொன்ன அந்த வகை கொசு மற்ற மனிதர்களை கடிக்கும் போது இந்த நோய் வந்து அதனால அப்படிதான் பரவுது. இது வந்து எந்த குரூப் ஆஃப் பீப்புள் நீங்க அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க, எல்லா ஏஜுமே இதுக்கு வந்து தே ஆர் சசப்டபிள். அதாவது பெரியவங்கள இருந்து சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை செக்ஸஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது, ஆண் பெண் என்ற வேறுபாடு கிடையாது. குழந்தைகளை கடிக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து பயங்கர இம்யூனிட்டி இருக்கும், இது வந்து பெரியவங்களை தான் அதிகமாக தாக்குகிறது. அதனால இந்த செக்ஸ் மாறுபாடு வயது வித்தியாசம் அதெல்லாம் கிடையாது, இல்லாமல் எல்லா மனிதர்களையும் இது தாக்குகிறது.
இது வந்து அபாயகரமானதா, அதாவது இதனால வந்து உயிரிழப்பு எதுவும் ஏற்படுமா, இதற்குண்டான தடுப்பு நடவடிக்கைகள் பத்தி சொல்லுங்க.
அதாவது கடந்த 10-15 வருடங்கள்ல உயிர்கோழி நோய்கள்னு சொல்லுவோம், 6 நோய்கள், வயிற்றுப்போக்கு, காச நோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம் இது வரைக்கும். அதுல இருந்து வயிற்றுப்போக்கு, அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ஆக்ட் இன்ஃபெக்ஷன், அதுல நிமோனியா காய்ச்சல் அப்படின்லாம் சொல்றோம்ல, அதுக்கு அடுத்தபடியாக இப்பொழுது இந்த டெங்கு ஃபீவர் வருது. அது வந்து மனிதனை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வைக்கிறது, அதாவது ஹாஸ்பிட்டல தங்கி சிகிச்சை பெற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் மனிதர்கள். அதனால இப்போ வந்து உயிரிழப்பு வந்து அந்த வயிற்றுப்போக்கு, நிமோனியா காய்ச்சல், அதுக்கு அடுத்தபடியாக டெங்கு ஃபீவர் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதுலயும் இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியா ரீஜன் சொல்றோம், அந்த மாதிரி இடங்கள்ல இந்த டெங்கு பரவுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளன. அதுல எண்டமிக் ஏரியான்னு சொல்லக்கூடியது பங்களாதேஷ், இந்தியா, இந்தோனேஷியா, மால்தீவ்ஸ், மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இது போன்ற நாடுகள் வந்து எண்டமிக் ஏரியான்னு அறிவிச்சிருக்கு WHO. எண்டமிக்ங்கிறது இந்த இடங்களுக்கு போனா அங்க நிரந்தரமாவே அந்த நோய் இருக்குது. அப்ப இந்த இடங்களுக்கு மற்ற இடங்கள்ல இருந்து போகக்கூடிய மனிதர்கள் அந்த நோயினால பாதிக்கப்பட்டு தங்களுடைய மறுபடி தங்களுடைய இருப்பிடத்திற்கு வசிப்பிடம் சொந்த ஊருக்கு திரும்பும் போது அவர்களும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். பெரும்பாலும் இப்ப இந்த மாதிரி எண்டமிக் ஏரியா நான் சொன்னேன்ல, அந்த நிரந்தரமா அந்த இடத்துல அந்த நோய் இருக்குது, அந்த மாதிரி இடங்கள்ல 1.3 பில்லியன் மக்கள் அங்கே வசித்து வருகிறார்கள். இந்த மாதிரி இடங்கள்ல
இந்த டெங்கு ஃபீவர்னால வந்து பிளேட்லெட்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்ட்டு நம்ம பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் கேட்டு இருக்கிறோம். பிளேட்லெட்ஸ்னா என்ன, அதோட முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்களேன்.
டெங்குவினால உயிரிழப்பு ஏற்படுதா அப்படின்னு கேட்டீங்க, இது வந்து சாதாரண டெங்கு வந்து ரத்த கசிவு ஏற்படும், அந்த ரத்த கசிவு ஏற்படுறதுனால பிளேட்லெட்ஸ்ங்கிறது ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டை அணுக்கள், இது போல காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்கு. இதுல வந்து பிளேட்லெட்ஸ் தான் பாதிக்கப்படுது. பிளேட்லெட்ஸ்ங்கிறது தட்டை அணுக்கள். இந்த தட்டை அணுக்கள் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு 1.5 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரை இருக்கணும். இது இந்த பிளேட்லெட்ஸ் வந்து பாதிக்கப்படுறதுனால உடனடியாக இந்த பிளேட்லெட்ஸோட எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிக்கிறது. 60,000 இல்ல 30,000, 35,000, 15,000 இப்படின்னு குறைஞ்சிட்டே போகும்போது அந்த ரத்த கசிவும் ஏற்படும். டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர்னு சொன்னேன்ல, அப்படிங்கும்போது ரத்த கசி உள்ளுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள உடல் உறுப்புகள்ல வந்து ரத்த கசிவு ஏற்படுறதுனால மனிதன் வந்து அந்த அஃபெக்ட் ஆன பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ இல்ல பெரியவர்களோ என்னன்னா ஹைப்போடென்ஷன், ரத்த அழுத்த குறைவு, அதற்கு போய் அதனால உயிரிழப்பு தான் ஏற்படும். இந்த ரத்த கசிவு ஏற்பட்டு உயிர் இழப்பு ஏற்படக்கூடிய அபாயகரமான கட்டத்துக்கு போகாமலும் இருக்கலாம். ரத்த கசிவு ஏற்பட்டு ஸ்டேபிளா இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். ரத்த கசிவு ஏற்படுவதனால் ஹைப்போடென்ஷன், ரத்த அழுத்தம் குறைதல், அதன் காரணமாக நீரிழப்பு, டீஹைட்ரேட் ஆகி அதனால வந்து இந்த சமயத்துல தான் உயிர் இழக்கக்கூடிய தருவாய் வந்து ஒரு கட்டம் ஏற்படுகிறது. இதற்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணணும்னா, சாதாரணமா காய்ச்சல் வந்தாலே மனிதர்கள் வந்து சரியாக உணவு உட்கொள்வதில்லை, குழந்தைகள் அதுவும் சிறு குழந்தைகள் கேட்க வேண்டாம், அவங்க சரியானபடி ஆகாரம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, திரவ உணவு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பெரியவங்க தான் வந்து திரவ உணவு அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் ஆகாரம், நீர் ஆகாரம் எடுத்துக்கொள்ள நம்ம அறிவுறுத்தணும். அப்புறம் நம்ம ரீஹைட்ரேட் பண்றோம், நீரிழப்பு வருதுன்னு சொன்னேன், அந்த நீரிழப்பை தடுப்பதற்காக ரீஹைட்ரேட் பண்ணுது, நம்ம தேவையான தண்ணீரை வந்து தண்ணீர் ஆகாரத்தை அடிக்கடி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டாம். அப்படி இருக்கும்போது பெரும்பான்மை அந்த ஷாக்ல இருந்து அபாயகரமான கட்டத்திலிருந்து உயிரிழப்பதை நம்ம தடுக்கலாம்.
டெங்கு காய்ச்சல் குறித்த சந்தேகங்களுக்கு விடையளித்துக் கொண்டிருக்கிறார் டாக்டர் பார்வதி சுலோச்சனா நீலகண்டன் அவர்கள்.
டாக்டர், ரெண்டு கேள்வி உங்ககிட்ட. நீரிழப்பை ஈடு செய்வதற்கு நீர் எடுத்துக்கணும்னு சொன்னீங்க, இது நீர் அப்படிங்கும் போது நம்ம ஜூஸ், பழச்சாறு அருந்தலாமா, இளநீர், அதோட பங்கு, அப்புறம் பிளேட்லெட்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. அப்ப ஒரு அபாய கட்டத்தை எட்டும் போது அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து பிளட் டிரான்ஸ்பியூஷன் அது மாதிரி கொடுக்கறது நல்லதா, அல்லது பிளேட்லெட்ஸா கொடுப்பாங்களா, இதுக்குண்டான கூடிய செலவுகள் அஃபோர்டபுளா இருக்குமா?
இது ரொம்ப செலவு அதிகமாக வைக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு இல்லை. ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி ரீஹைட்ரேட் பண்ணும், அதிக அடிக்கடி தண்ணீர் அருந்துதல், நீங்க கேட்ட மாதிரி இளநி ஜூஸ் இதெல்லாம் கொடுத்துட்டே வரலாம். அப்புறம் திட உணவுமே ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடியது, எளிதில் ஜீர்ணமாகக்கூடிய உணவு, இட்லி கஞ்சி ரைஸ் கஞ்சி அரிசி கஞ்சி சாதம் வடித்த தண்ணீர் இருக்குல்ல அந்த தண்ணீர் இதெல்லாம் கொடுத்தாலே அவங்களை ஓரளவு அந்த நீர் இழப்பை வந்து நம்ம சரி பண்ணலாம். அதையும் மீறி உள்ளுக்குள்ளேயே ரத்த கசிவு ஏற்படும் பொழுது அதன் தன்மையை பொறுத்து பிளட் பிரஷர் எவ்வளவு இருக்கு, ரத்த அழுத்தம் எவ்வளவு தூரம் குறைபடுகிறது, குறைவாக இருக்கின்றது, அபாயகரமான கட்டத்தில் இருக்கிறதா அப்படிங்கறத பார்த்து ஹோல் பிளட் கொடுக்கணுமா இல்ல தட்டை அணுக்கள் ரொம்ப குறைபடுவதனால தட்டை அணுக்கள் பிளேட்லெட்ஸ் மட்டும் டிரான்ஸ்யூஸ் பண்ணணுமா அப்படிங்கறத அந்த சமயத்துல மருத்துவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். அதற்கு தகுந்த மாதிரி பிளேட்லெட்ஸ் கொடுக்கறதோ இல்ல ஹோல் பிளட் டிரான்ஸ்யூஷனோ தேவைப்படும் போது தேவையானவற்றை செய்து கொள்வார்கள்.
சாதாரண காய்ச்சல்ல இருந்து டெங்கு பீவர் வந்திருக்குது அப்படிங்கறத வந்து டாக்டருக்கு போறதுக்கு முன்னால நாங்க எப்படி இதை உறுதி பண்ணிக்கிறது?
டெங்கு பீவர் சாதாரண காய்ச்சல் மாதிரியே திடீர்னு ஜுரம், குளிர் குளிர் ஜுரம், ஹை டெம்பரேச்சர், தலைவலி, அதிகமான தலைவலி, அப்புறம் உடம்பு ஃபுல்லா மசில் ஜாயிண்ட் அந்த மூட்டுகள் எல்லாம் வலி, இந்த மாதிரி சிம்டம்ஸோட தான் வருவாங்க. அப்புறம் சில சமயங்களில் கண்ணுக்கு மேல வச்சு எதையோ அழுத்துற மாதிரி இருக்கு, கண்ணுக்கு பின்னால வலிக்குது, இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். சில சமயம் கண் சரியா தெரியல, போட்டோபோபியா, வெளிச்சத்தை பார்த்தா கண் கூச்சம், அது இந்த மாதிரி வந்து மற்ற எல்லாத்துலயுமே இருக்கும். அப்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு டயர்ட்னஸ், வீக்னஸ் இருக்கும், பசியின்மை. சில சமயங்களில் சரியா சாப்பாடு திரவ உணவு எடுத்துக்கொள்ளாதனால கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இது எல்லாமே இதுல உள்ளதுதான். ஆல்டர்ட் அந்த சாப்பாட்டு ருசி இல்லாமல் இருக்கிறது, வயிற்று வலி, ஒரு வயிற்றுல இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு டிராகிங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். அப்புறம் தொண்டை கட்டிக்கும் அவங்களுக்கு, சிவியர் ஃபெரிஞ்சைட்டிஸ் உள்ள வந்து தொண்டையின் உட்புறம் சிவந்து காணுதல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். சாதாரண காய்ச்சலுக்கு உள்ளது மாதிரி தான் இருக்கும். இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னா நம்ம பிளட் டெஸ்ட் மூலம் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுல தட்டை அணுக்கள் சொன்னேன், அந்த தட்டை அணுக்கள் குறைந்து காணப்படும். அப்புறம் ஹெமடோகிரிட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது வந்து எலிவேட் ஆயிரும் அதிகமா. இந்த ரெண்டு சிம்டம்ஸ் தான் டெங்கு ஃபீவர், டெங்கு ஹெமராஜிக் ஃபீவரை உறுதிப்படுத்துறதுக்கு உள்ள முக்கியமான டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் ஆகும்.
இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லுங்களா, அதாவது எவ்வளவு நாட்கள் வந்து இதற்காக ஒருத்தர் சிகிச்சை எடுத்துக்கொள்ள நேரிடும் அது? அப்புறம் ப்ரொக்னோசிஸ் எப்படி இருக்குது?
நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே இதை கண்டறிஞ்சிட்டோம்னா ப்ரொக்னோசிஸ் அதோட விளைவு வந்து நல்ல விளைவாக தான் இருக்கும். அதுல ப்ரொக்னோசிஸ் இஸ் வெரி குட். மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன கேட்டீங்கன்னா, இதுல வந்து சப்போர்ட்டிவ் அண்ட் சிம்டமேட்டிக்னு சொல்லுவோம். அந்த தலைவலினா தலைவலிக்கு உள்ளது சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட். நீர் இழப்பு இருக்குன்னு சொன்னா அந்த நீர் இழப்பை ஈடுகட்டுவதற்கு தேவையான திரவங்களை உட்கொள்ளுதல், இல்லது இன்ட்ராமினஸா கொடுக்கறது, நரம்புகள் மூலம் செலுத்துறது, அடிக்குவேட் பெட் ரெஸ்ட் கொடுக்கணும். அஃபெக்ட் ஆன குழந்தையோ இல்ல பெரியவர்களோ அவங்களுக்கு வந்து அந்த சமயம் கரெக்ட் பெட் ரெஸ்ட் கொடுக்கணும். அப்புறம் டெப்பிட் ஸ்பஞ்சிங், சாதாரண காய்ச்சலை எப்படி நம்ம டெப்பிட் ஸ்பஞ்சிங் குளிர்ந்த நீரை வச்சு குணப்படுத்துவோம் இல்லையா, அது மாதிரி காய்ச்சலை குறைக்கக்கூடிய மருந்துகள், அப்புறம் டெப்பிட் ஸ்பஞ்சிங்னு சொல்லக்கூடியது, அதெல்லாம் பாடி டெம்பரேச்சரை வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வைக்கக்கூடிய மருத்துவ முறைகளை நம்ம கையாளணும். இந்த சமயங்கள்ல நிறைய தண்ணீர் அருந்தணும். இந்த ஸ்வெட்டிங் இருந்தது, வாமிட்டிங் இருந்ததுன்னா அதுமாதிரி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். வாந்தி இருந்துட்டே இருந்ததுன்னா வாந்தியை எப்படி கட்டுப்படுத்தலாம், வயிற்றுப்போக்கு இருந்ததுன்னா எல்லாத்திலையும் முக்கியமா நீர் இழப்பு தான். அப்ப இந்த நீர் இழப்பை சரி செய்வதற்கு உரிய மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டால் நம்ம இறப்பிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம்.
டெங்கு காய்ச்சலினால வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுதா? இப்ப டெங்கு காய்ச்சலால் தாக்கப்பட்ட ஒருத்தருக்கு பின்னால என்னென்ன நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு?
இதுல வந்து தட்டை அணுக்கள் குறைந்து விடுகிறது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி லோ ஆயிருது, குறைந்து காணப்படுது. இம்யூனிட்டி லோ ஆகும் போது என்னென்ன நோய்கள் இருக்குதோ அந்த சமயத்துல எல்லா நோய்களும் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவுல சரிவிகித சாப்பாடு, பேலன்ஸ் டயட் இதெல்லாம் கொடுத்தா போதும் அவங்களுக்கு. அதனால மற்ற நோய்கள் சாதாரணமா என்னென்ன இம்யூனிட்டி அந்த எதிர்ப்பு சக்தி குறைபடுறதுனால வர நோய்கள் தான் வருமே தவிர புதுசா ஏதாவது தாக்கக்கூடிய அபாயகரமான ஒரு கட்டத்தில் இருக்க மாட்டாங்க அஃபெக்டட் பர்சன் வந்து. எப்படி இவங்க இதுல இருந்து சரியாயிருக்காங்க, நீரிழப்பை சரிப்படுத்திட்டோமா, நோயின் தாக்கம் வந்து குறைந்து விட்டதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா முதல்ல சொன்னேன் பசி குறைந்து காணப்படும் அப்படின்ட்டு, அதே மாதிரி பசி அவங்களுக்கு ஏற்படும். அப்புறம் நல்ல யூரின் போக ஆரம்பிக்கும். யூரின் நல்ல ஒருத்தவங்களுக்கு போனாலே அந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அது இதெல்லாம் வந்து அதோட சயின்ஸ், எப்படி ரெக்கவர் ஆகுறாங்க, அந்த டெங்கு ஃபீவர்ல இருந்து ரெக்கவர் ஆகுறாங்கிறதுக்கு நல்ல பசி ஏற்படும், சரியான சமயத்துல அது தேவையான அளவு யூரின் போகும், அதை வச்சு நம்ம வந்து அதுல மீன் இருக்காங்களா, அந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்காங்களா அப்படிங்கறத அறிந்து கொள்ளலாம்.
இப்ப ஜாண்டிஸ் போல சில நோய்களுக்கு வந்து இம்யூனைசேஷன் இருக்குது, அது மாதிரி இதுக்கு ஏதாவது இருக்குதா?
இந்த டெங்கு ஃபீவர்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு, 4 types அது ஒவ்வொரு டைப் 0 types எல்லாம் சொல்லுவோம். இதுக்கு அந்த மாதிரி இதுவரை ஒரு சாட்டிஸ்பாக்டரியான வேக்சின் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இம்யூனைசேஷனும் இதுக்கு கிடையாது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அப்படிங்கறத பார்த்தா மஸ்கிட்டோ கண்ட்ரோல் கொசுகளை வந்து ஒழிக்கிறதுலாம் நம்ம வந்து தீவிரமாக ஈடுபடணுமே தவிர வேக்சின்ஸ் வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதுக்கு தேவையான இப்ப நம்ம காச நோய்க்கு வேக்சினேஷன் இருக்குது, அப்புறம் டிப்தீரியா, பெர்டோசிஸ், கக்குவா நிருமல் அதெல்லாம் சொல்றோம், ரணவாத ஜன்னி அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் இம்யூனைசேஷன் இருக்கிற மாதிரி இதற்கு கிடையாது. பொதுவா இது கொசுவின் மூலம் பரவுறதுனால கொசுக்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்.
இப்ப இந்த கொசு விரட்டி மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ட் வீட்டுல வைக்கிறதுனால நம்ம க்ளோஸ்ட் ரூம்ல தான் தூங்குறோம், வேப்பரைசர் இருக்கு, மேட் இருக்கு, காயில் இருக்கு, அதுவே பல நோய்களை வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை அப்படின்ட்டு நம்ம எதை மேற்கொள்ளணும்?
டெங்கு வந்து கொசுவின் மூலம் பரவுகிறது. அந்த கொசு வந்து இந்த ஈடிஸ் ஈஜிப்டின்னு சொன்னேன், அந்த கொசு வந்து ஒரு டே டைம் பைட்டர், அப்புறம் அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் வந்து நல்ல சுத்தமான நீர் தேங்கி இருக்கக்கூடிய நீர்ல தான் அது வந்து முட்டையிட்டு அதுல இருந்து லார்வாக்கள் எல்லாம் பொறிஞ்சு இந்த பெரிய கொசு வெளியாகிறது. அப்ப நம்ம வந்து சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டாலே போதும். இப்ப நம்ம வீட்டை சுத்தி தேங்காய் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், தேங்காய் அந்த தொட்டிகள்னு சொல்றோம்ல அது, அப்புறம் உடஞ்ச டயரு, தேவையில்லாத சில வீட்டுல ஓரல் அதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அப்புறம் சின்ன சின்ன கிண்ணங்கள், கண்டெய்னர்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். அதுல எல்லாம் தேவையில்லாத மழை சமயத்து, இப்ப ரெய்னி சீசன், மழை சீசன் ஆரம்பித்து விட்டது, மழை சீசன்ல அந்த தண்ணீர் வந்து தேங்கி இருக்கும். தண்ணீர் தேங்காமல் எப்படி பார்த்துக்கொள்வது அப்படிங்கறத நம்ம முக்கியமாக கடைபிடிக்கணும். தேவையில்லாம அப்பப்போ அந்த இதெல்லாம் வந்து நம்ம அகற்றி விட வேண்டும். தேங்காய் தொட்டி, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், டயர், வேண்டாத டயர்கள் இதெல்லாம் நம்ம வீட்டில் தேவையில்லாம போட்டு வச்சிருக்காம அதெல்லாம் அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிடுறது நல்லது. இது நல்ல நீர்ல வாழக்கூடிய கொசுங்கிறதுனால இந்த கொசு வளர விடாம பார்த்துக்கொண்டால் மெஷர்ஸ்க்கு அவசியமே இல்லாமல் போய்கிடும். கொசு முழுமையாக வளர்ச்சியடைந்த கொசு, அப்புறம் இப்ப ஃபாகிங் அந்த புகையெல்லாம் போடுறாங்க, அந்த கொசு முட்டையின் மூலம் வளரக்கூடிய அந்த லார்வா எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து விரட்டுறதுக்கு, அதை அழிக்கக்கூடிய ஆக தீவிரமாக மஸ்கிட்டோவை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அட்டையிலிருந்து முட்டையிலிருந்து லார்வா, அதுல இருந்து பெரிய கொசு வளருது, வளர்ச்சியடைந்த பெரிய கொசு, இதுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம வீட்டுல வந்து டெங்கு பொதுவா எல்லா அந்த இடத்துல வந்து டெங்கு காய்ச்சல் இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். சுற்றுப்புற சுகாதாரம் அதுதான் மெயினா இதுல பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று.
டாக்டர், நிறைவா பொதுமக்களுக்கு நீங்க டெங்கு காய்ச்சல் இருந்து தப்பிக்க என்ன ஆலோசனைகள் சொல்ல விரும்புறீங்க?
பொதுமக்கள் வந்து நமக்கு தடுப்பூசி இருக்கு, அதை போட்டுக்கலாம், இம்யூனைசேஷன் அது வர்றதுக்கு முன்னாலே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத மனசுல வச்சு அந்த மாதிரி நினைத்து கொள்ளாமல் சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமா இது கொசுவின் மூலம் பரவுறதுனால சுற்றுப்புறத்தை எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், தண்ணீரை எப்படி நம்ம தேவையில்லாம வெளியே தேங்க விடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அவங்க பண்ணணும். பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இருந்தாங்கன்னா அவங்களை வந்து அதுக்கு முன்னாலேயே மஸ்கிட்டோ நெட்ஸ் வந்து தனிமைப்படுத்தி அவங்களை மஸ்கிட்டோ நெட்ஸ்ல தங்க வச்சு, இது வந்து இண்டிவிஜுவல் ப்ரொடெக்ஷன் தான், தனி மனித சுகாதாரம், சுற்றுப்புற சுகாதாரம், இதன் மூலம்தான் இந்த டெங்கு காய்ச்சலை நம்ம ஒழிக்க முடியும்.
ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. டெங்கு காய்ச்சல்னா என்ன, எப்படி பரவுது, இதுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய தடுப்பு முறைகள், அப்புறம் தனிநபர் சுகாதாரம், சுற்றுப்புற சுகாதாரம் அதெல்லாம் பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம். எனக்கு டெங்குவை பத்தி நல்ல ஒரு சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களுக்கும் எனது நன்றி.
என்ன நண்பர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க, எப்பவுமே நம்மையும் நம்மள சுற்றியும் வந்து சுத்தமா சுகாதாரமா இருந்தோம்னா எந்த நோயுமே நம்மள அண்டாது, அப்புறம் பகல்ல கடிக்கிற கொசு மூலமாதான் டெங்கு காய்ச்சல் பரவுது அப்படின்னு சொன்னாங்க. சரி, டெங்கு காய்ச்சல் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளித்தவர் டாக்டர் பார்வதி சுலோச்சனா நீலகண்டன் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
நேர்களை, நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2431055.